IVM. வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது ஐவிஎம் வழங்கும் கதை பாட்காஸ்டின் வெண்வேல் சென்னி எபிசோட் நம்பர் 139. இந்த எபிசோடோட டைட்டில் நதி கடந்த செல்யூக்கஸ் கைகள். மோரியர்கள் அழிச்ச கிராமத்தை எல்லாம் பார்வையிடுறாரு சென்னி. உச்சி பொழுது போய் சாயந்தரம் ஆக ஆரம்பிச்சிருந்தது. தண்ணி குடிக்கிறத கூட மறந்து போய் துக்கத்தோட நடந்துட்டு இருந்தாரு சென்னி. இன்னும் ஒரு சாம பொழுது அப்படியே சுத்திட்டு இருந்தவரு கரும்பண்ணை நதிக்கரைக்கு வந்தாரு. சென்னி வர்றதுக்கு முன்னாடியே மூவேந்தர் கூட்டுப்படை வீரங்க அந்த பகுதிக்கு வந்திருந்தாங்க. எல்லார் முகத்திலையும் கோபம் கட்டுக்கடங்காம இருந்தது. கரும்பண்ணை நதிக்கரையில சென்னி பார்த்த காட்சி அவர் அப்படியே உரைய வச்சது. அங்க நதிக்கரைய காவல் காத்துட்டு இருந்த வீரங்க எல்லாரும் மரத்துல தொங்கிட்டு இருந்தாங்க. வீரங்க உடம்பு வேற தலை வேறையா மாறி மாறி கிடந்தது. மரத்துல தொங்கிட்டு இருந்த நூத்துக்கணக்கான வீரங்க உடம்ப பார்க்க பார்க்க சென்னிக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறிச்சு. அந்த கோபத்தோடையே நின்னுட்டு இருந்த செல்யூக்கஸோட தலைமுடிய புடிச்சு தர தரன்னு முள்ளு செடி படுந்திருந்த அந்த தரையில இழுத்துட்டு போனாரு. அங்க இருந்த கோயில் ஒண்ணு முன்னாடி நட்டு மாலை போட்டு வச்சிருந்த வேல் முன்னாடி செல்யூக்கஸ தள்ளினாரு. திருமுருகனோட வெற்றிவேல் பக்கத்துல இருந்த பாறையில உட்காந்துகிட்டாரு அவரு. வீரங்க வந்து சுத்தி நின்னாங்க. தரையில கடந்த செல்யூக்கஸையே பார்த்த சென்னி குதிரை மேல கிடக்குற அந்த கிழவனையும் இழுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. வீரங்க ஓடி போய் ரிணமூலரை கூட்டிட்டு வந்து தரையில படுக்க வச்சாங்க. அவருக்கு அப்போ மயக்கம் கலைஞ்சிருந்தது. அதனால வலி தாங்க முடியாம அவதிப்பட்டு இருந்தாரு. தரையில கிடந்த ரெண்டு பேருக்கும் எதுவும் புரியல. ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்போ கருணாங்கிறது துளி கூட இல்லாத சென்னி கிட்ட வேலை கொண்டு வந்து நீட்டினாரு அழிசி. அதை வாங்கி தரையில நட்டாரு சென்னி. அந்த பையனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னாரு. அவனையும் கூட்டிட்டு வந்தாங்க. அவன் சென்னி கிட்ட வந்து ஒரு காலை மடிச்சு மறு காலை தரையில ஊனி வணக்கம் சொன்னான். இப்போ சொல்லு அப்படின்னாரு சென்னி. இளவரசே, நாங்க எல்லாரும் விடிய காலையில தூங்கிட்டு இருந்தோம். அப்போ வீட்டு கூரைங்க எல்லாம் தீ புடிச்சு எரிஞ்சது. எங்க பார்த்தாலும் ஒரே அலறல். பயந்து போய் வெளியில ஓடி வந்தவங்க எல்லாரையும் ஈட்டியால மோரி எங்க குத்தி கொன்னாங்க. அதுல தப்பிச்சு ஓடினவங்க முதுகுல அம்பு பாஞ்சுது. என் அம்மா அப்பா அக்கான்னு எல்லாரும் என் கண்ணு முன்னாடி துடி துடிச்சு செத்து போனாங்க. அவங்க ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. குதிரையில உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வேட்டையாடினாங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து போராடினோம். ஒரு சில பேரை தான் கொல்ல முடிஞ்சது. நான் குறி பார்த்து வேலை ஓங்கினேன். அப்போ ஒரு குதிரை என் நெஞ்சில மிதிச்சுது. எகிரி குதிச்சு நான் விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. கண்ணு முழிச்சு பார்த்தா எனக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா அந்த பையன். சென்னி அமைதியாவும் பேர் என்ன அப்படின்னு கேட்டாரு. செங்கோடன் அப்படின்னா அவன். எந்த நாட்டுக்காரன் நீ அப்படின்னு கேட்டாரு. நாங்கூரை சேர்ந்தவனா, வேளிர்குடியில பிறந்தவன். வேங்கட மலையில இருக்க முருக கடவுள வழிபட்டுட்டு குடும்பத்தோட இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தோம். ஆனா அப்படின்னு சொன்னவன் கண்ணுல தார தாரையா கண்ணீர் வழிஞ்சது. என்னடா அது, வேங்கட மலையில திருப்பதி வெங்கடாஜலபதி தானே இருப்பாரு, இவங்க என்ன முருகன்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? முருக கடவுள் தான் அங்க முன்னாடி, அதாவது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு முன்னாடி முருக கடவுள் தான் சிலையா அங்க இருந்தாரு. அவரை தான் பாலாஜியா மாத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அதை நிறைய வரலாற்று ஆசிரியர்கள் ஆமோதிக்கிறாங்க. அதனால ஆசிரியர் வெற்றிவேல் அவர்கள் இத முருக கடவுள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதனால நானும் அப்படியே சொல்ல வேண்டியதாது. சரின்னுமேட்டு கதைக்கு போகலாம். ஆனா அப்படின்னு சொன்ன கண்ணுல தார தாரையா கண்ணீர் வழிஞ்சது. செங்கோடா, வீரங்க எப்பவுமே துக்கத்தை பார்த்து அழமாட்டாங்க. நீயும் வீரன் தானே அப்படின்னு கேட்டாரு சென்னி. ஆமா இளவரசே, நான் வீரன் தான். என் தாத்தா வீரனா தான் என்ன வளர்த்திருக்காரு அப்படின்னு கண்ணீரை தொடச்சுக்கிட்டே சொன்னா செங்கோட. உன் குடும்பத்தை அழிச்சவங்களை என்ன செய்யணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு இளவரசர். அது வரைக்கும் அழுதுட்டு இருந்தவன் கண்ணு ரெண்டும் செவந்து போச்சு. பல்ல நர நரன்னு கடிச்சான். என் குடும்பத்தை சூறையாடினவங்க கைய வெட்டி எரியணும். அவங்கள இழுத்துட்டு போய் எரி ஒளி எச்சரிக்கை வீரன் கையில கட்டி தொங்க விடணும். அவங்க உடம்ப கழுகுகளுக்கு போடணும். தாக்குனவங்களை மட்டும் இல்ல, அதுக்கு உதவுனவங்களையும் தலைய வெட்டணும்னு ஆவேசத்தோட சொன்னான் அவன். உன் ஆசைய நீ நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னாரு சென்னி. செங்கோட அதிர்ச்சியா பார்த்தான். அப்போ சென்னி செல்யூக்கஸை காட்டி, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். உன் சொந்தக்காரங்களை கொன்னவன் அவன் தான். தூங்கிட்டு இருந்தவங்களை மொத்தமா தூங்க வச்சது இவன் தான். உன் ஆசையை இப்போ நிறைவேற்று அப்படின்னு தன்னோட வாழை உருவி செங்கோடனை பார்த்து எரிஞ்சார். தன்னை பார்த்து வந்த வாழை பிடிச்ச செங்கோடன் அதை பார்த்தான். தங்கத்துல செஞ்சிருந்த வாழோட கைப்புடியில புலி சின்னம் இருந்தது. வாழ் நீளமா பழ பழன்னு இருந்தது. அந்த வாழ்ல வெற்றிவேல் வீரவேல்னு எழுதி இருந்தது. அதையே கொஞ்ச நேரம் பார்த்த செங்கோடன் திரும்பி செல்யூக்கஸ பார்த்தான். அவன் விரக்தியோட இவனையே பார்த்துட்டு இருந்தான். அப்போ செங்கோடன், ஆயுதம் இல்லாதவன கோழியூர் இளவரசனோட வீரம் கொன்னான்னு உங்களுக்கு ஒரு நாளும் கெட்ட பேர் வரக்கூடாது. ஓ வாழை நீ எடுத்துக்கலாம், நம்ம வீரம் நம்மள முடிவு பண்ணட்டும் அப்படின்னு ஆவேசத்தோட சொன்னவன் செல்யூக்கஸையே பார்த்துட்டு இருந்தான். அப்போ செல்யூக்கஸ் சென்னியை பார்த்து, ஒரு நாட்டோட இளவரசன் இன்னொரு நாட்டோட இளவரசனோட தான் சண்டை போடணும் அப்படிங்கிறது விதி. சத்ரியன் சத்ரியனோட மட்டும்தான் சண்டை போடணும் சென்னி. பாரத வருஷம் முழுசும் கட்டி ஆடுற ஒரு இளவரசன் நாலடி நிலம் கூட சொந்தமா இல்லாத ஒரு சூத்திரனோட சண்டை போடக்கூடாது. அதை நான் ஒரு நாளும் பண்ண மாட்டேன் அப்படின்னா செல்யூக்கஸ் அதை சொல்லிட்டு செங்கோடனை ரொம்ப கேவலமா பார்த்தான். அதை கேட்டு சிரிச்சாரு சென்னி. வர்ணாசிரம கோட்பாடுகளை ஃபாலோ பண்ற ஆரிய வர்த்தத்துல தான் சத்திரியன் சூத்திரம் எல்லாம். இது தென்னாடு, இங்க அது எதுவும் நடக்காது. இங்க வாழை எடுக்கிறவன் எல்லாரும் வீரன்தான். நான் வீரன்னா என் வாழை எடுத்த இவனும் வீரன்தான் அப்படின்னாரு அவரு. அப்புறம் கொஞ்சம் சத்தமா, ஒருத்தன் சத்திரியனுக்கு பிறந்தா சத்திரியனாவே இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ சத்திரியன்னா இடுப்புல இருக்க வாழை எடுத்து இவனோட சண்டை போட்டு தூக்கடிச்சிட்டு அப்புறம் நான் சத்திரியன் தான் அப்படின்னு சொல்லு, இல்லனா சாவு அப்படின்னாரு சென்னி. சொன்னவரு செங்கோடனை பார்த்தாரு. இதை கேட்டதும் வாழை எடுத்தான் செல்யூக்கஸ். ஒரு கையில வாழை பிடிச்சிட்டு அமைதியா நின்னா செங்கோடன். ரெண்டு கையாலையும் வாழை பிடிச்சுக்கிட்டு கோபமா நின்றுட்டு இருந்தான் செல்யூக்கஸ். வாழை இருக்க பிடிச்சிருந்தாலும் ரெண்டு பேரும் பலவீனமா தான் இருந்ததால கை ரெண்டு பேரோட கையும் நடுங்கிட்டு தான் இருந்தது. அங்க ஒரு போர் நடக்க போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்தாங்க. சுத்தி நின்னவங்க எல்லாரும் தங்களோட ஆயுதத்து மேல தட்டி வெற்றிவேல் வீரவேல்னு கத்துனாங்க. செங்கோடன் கொஞ்சம் கண்ணை மூடி மனச ஒருமுகப்படுத்தினான். கண்ணை திறக்கும் போது செல்யூக்கஸ் செங்கோடன் மேல பாஞ்சான். நிமிஷ நேரத்துல சுதாரிச்சுக்கிட்ட செங்கோடன் ஒரு அடி அந்த பக்கம் விலகி நின்னான். தன்னோட தெம்பெல்லாம் திரட்டி செல்யூக்கஸ் செங்கோடன் தலையில அடிக்க பார்த்தது செங்கோடனோட ட்ரெஸ்ல உரசிக்கிட்டு கீழே இறங்குச்சு. செங்கோடன் ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டப்படல. உடனே திரும்பினவன் வாழை ரொம்ப வேகமா வெட்டுனான். அவன் வாழ் வெட்டுல மாட்டின செல்யூக்கஸோட கை ரெண்டு துண்டா போச்சு. வாழை பிடிச்சபடியே ரெண்டு கையும் வெட்டுப்பட்டு கீழே விழுந்து அதுல இருந்து ரத்தம் வழிஞ்சுது. செல்யூக்கஸ் கீழே விழுந்து அலறுனான், விழுந்து புரண்டான். அவன் நெஞ்சில மிதிச்ச செங்கோட கழுத்துல வாழை வச்சு, இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டான். வாழை சென்னிக்கு முன்னாடி ஊனி பணியோட நின்னான். அப்போ பிடர்த்தலையன் ரினமூலரை காட்டி அந்த கிழவரை என்ன பண்ண போற செங்கோடா அப்படின்னு கேட்டான். செங்கோடன் சென்னியை பார்த்தான். அப்புறம் செல்யூக்கஸை பார்த்து நடந்தவன் கீழே கிடந்த அவன் வாழை கையில எடுத்தான். அந்த வாழை செல்யூக்கஸோட கை ரெண்டும் இருக்க பிடிச்சிருந்தது. அதுல அவனோட கை காப்புங்க, இளவரசன்னு சொல்ற முத்திர மோதிரம் இதெல்லாம் இருந்தது. அதை பார்த்தவன் இது போதும்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு மூத்த படைத்தலைவர் ரினமூலர் கிட்ட வந்தவன் அவர்கிட்ட அதை கொடுத்து, இதை கொண்டு போய் மோரிய படை கிட்ட காட்டுங்க, கருணையோட வடிவமா இருக்க முருகனோட வழித்தோன்றல் கோழியூர் இளவரசர் வெற்றிவேல் சென்னி காவ காக்குற இந்த மொழிபெயர் தேசத்துக்கு இனி எவனும் தப்பா கால் வச்சாலும் அவனுக்கும் இதே நிலைமைதான்னு சொல்லுங்க அப்படின்னா. செல்யூக்கஸோட துண்டா போயிருந்த கைய வாங்கின ரினமூலர் கதறினாரு. அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வழிஞ்சது. சென்னிக்கு முன்னாடி மண்டி போட்ட செங்கோடன் ரத்தம் வழிஞ்ச வாழை சென்னிக்கு முன்னாடி ஊனி அவருக்கு நன்றிய சொன்னான். எல்லாரும் வளவன் பிடர்த்தலையன் அழிசி வீரங்க இவங்கெல்லாம் ஆச்சரியமா செங்கோடனையே பார்த்துட்டு இருந்தாங்க. சென்னி எதுக்கு அந்த ரிணமூலரை உயிரோட கூட்டிட்டு வந்தாருன்னு நெஜ காரணம் அப்பதான் அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுது. சென்னி தன்னோட ஆசனத்துல இருந்து எந்திரிச்சாரு. ரிணமூலர் பக்கத்துல போனவரு, செல்யூக்கஸ் கை பிடிச்சிருக்க இந்த வாழை கொண்டு போய் உங்க பேரரசர் அசோகர்கிட்டையும் அவர் வீரர்கள் கிட்டையும் காட்டு. தமிழ வீரன் எப்படிப்பட்டது, சென்னி எவ்வளவு கொடூரமானவன், அவனோட வீரங்க எப்படிப்பட்டவங்கன்னு இந்த வாழ் சொல்லும். உன் கை எப்படி போச்சுன்னு சொல்லு. உன் வீரங்க எப்படி வேட்டையாடி கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லு. மோரிய இளவரசன் செல்யூக்கஸ் எப்படி ரத்த நீரை குடிச்சு அவன் தாகத்தை தீர்த்துக்கிட்டான்னு முக்கியமா சொல்லு. அவன் கையே எப்படி போச்சுன்னு சொல்லு. இதெல்லாம் ஒன்று விடாம சொல்லு. எப்படியும் இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் நீ உயிரோட இருக்க போற. உன்னை நான் எதனால உயிரோட விட்டு வச்சேனோ அந்த பர்பஸை நிறைவேற்றிட்டு நீ சாவு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு சென்னி. அந்த ஒத்த கையால கும்பிட்ட ரினமூலர் இளவரசை, நாங்க செஞ்சது தப்புதான், அத்துமீறி உங்க நாட்டுக்குள்ள புந்தது தப்புதான், இளவரசரை என்கிட்ட கொடுத்துருங்க. அவர் ஒரு பேரரசோட இளவரசர், அதுக்குள்ள மரியாதையை கொடுக்கணும். கையில்லாத இளவரசனா நான் கூட்டிட்டு போகல, அவர் தலையையும் வெட்டிடுங்க, அவர் உடம்ப கொண்டு போய் சேர்த்துட்டு என் உயிரை நான் விட்டுடுறேன்னு கெஞ்சினாரு ரிணமூலர். தலையால தர தொட்டு கும்பிட்டாரு. சென்னி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. அப்புறம், பிச்சை கேட்கறவனுக்கு கூட ஒரு தகுதி இருக்கு, அந்த தகுதி உனக்கும் இல்லை, உன் இளவரசனுக்கும் இல்லை அப்படின்னாரு. செங்கோடனை பார்த்தவர், செங்கோடா உனக்கு நான் கொடுத்த வாக்கை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ கார்முகில் செங்கோடன் நின்ன இடத்துக்கு வந்தான். கம்பீரமா நடந்து வந்த அவனை பார்த்து புன்னகைச்சாரு சென்னி. கார்முகிலும் முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி கம்பீரமா கணச்சான். அடுத்த நிமிஷம் கரும்பண்ணை நதியில படர்ந்திருந்த நீளமான கொடி ஒண்ண கொண்டு வந்த செங்கோடன் அதை செல்யூகஸ் கால்ல சுத்திட்டு அதை கையில புடிச்சுக்கிட்டு கார்முகில் மேல தாவி ஏறினான். அவனை தட்டி விட்டான். கார்முகில் மெதுவா நடக்க ஆரம்பிச்சான். அப்புறம் மெது மெதுவா வேகம் கூட்டினான். எரி ஒளி வீரனை பார்த்து செல்யூகஸை இழுத்துட்டு போனா செங்கோடன். செல்யூகஸோட அலறல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போச்சு. இந்த கேடு கட்டவனை கட்டு மரத்துல கட்டி ஆத்துல உருட்டி விடுங்க அப்படின்னாரு சென்னி ரிணமூலரை காட்டி. வீரங்க உடனே ரிணமூலரை தூக்கிட்டு போய் படகுல ஏத்தி விட்டுட்டு அவர் கையில துடுப்பு ஒன்னையும் கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த கரைக்கு போற வரைக்கும் தன்னோட உயிர் எந்த காரணத்தினாலையும் போயிடக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருந்த ரிணமூலர் கையில இருந்த செல்யூகஸ் கைகளை படகுல வச்சுட்டு ஒத்த கையால தெம்பெல்லாம் திரட்டி வேகமா பாஞ்சிட்டு இருந்த கரும்பண்ணி நதியில துடுப்பு போட்டார். சரி, இவர் போய் சேரட்டும், அதுக்கப்புறம் அங்க நடக்கிற கதையை பார்க்கலாம். சென்னை எத்தாப்புல நின்னு அழிச்சுக்கிட்ட இனி ஒரு மோரியன் கூட கரும்பண்ணை நதியை கிராஸ் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளதை உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு கட்டளை போட்டார். மகேந்திர வளவனை பார்த்தவர், தூசிப்படையை ரெடி பண்ணு அப்படின்னாரு. தூசிப்படை அப்படிங்கிறது படையோட முன்னாடி வரிசையில நின்று முத முதலா எதிர்கொண்டு சண்டை போடுற படைக்கு தூசிப்படை அப்படின்னு பேரு. இந்த படை வீரங்க எல்லாரும் பொதுவா மல்யுத்தம், வில்லு, வேலு, வாழு, குதிரை ஏற்றம் இதுல இத்தனையிலையும் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. சென்னி சொல்லிட்டு விசில் ஒன்னு அடிச்சாரு. வானத்துல பறந்துட்டு இருந்த சென்னியோட கழுகு அவர் தோல்ல வந்து உட்காந்துது. பிடர்த்தலையன் கிட்ட பட்டு துணி ஒன்ன வாங்கி கருஞ்சாந்துனால சில வரி எழுதி கழுகோட காலில் கட்டினாரு. அடுத்த நிமிஷம் அது கீச்சிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிச்சுது. அது கண்ணுல இருந்து மறையிற வரைக்கும் அதையே பார்த்துட்டு இருந்தவரு பிடர்த்தலையனை பார்த்தாரு. படகுங்க தயாராகட்டும், தமிழ் பட கரும்பண்ணை நதியை கடந்தா வர்ற விபரீதத்தை அவங்க புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு நதிக்குள்ள குளிக்க போனாரு. கட்டளை இட்டுட்டு போன சென்னி அமைதியா கரும்பண்ணை நதியோட குளிர்ந்த நீர்ல குளிச்சாரு. ஆனா அவரோட கட்டளை சென்னி வீரர்களை மட்டும் இல்லை, அவரோட படை தலைவர்களையும் உலுக்கிடுச்சு. அவர் என்னவோ சாதாரணமா தான் சொல்லிட்டு போனாரு, ஆனா மற்றவங்களுக்கு அது அதிர்ச்சியா இருந்தது. அதை நம்ப முடியாத பிடர்த்தலையன் வளவன் கிட்டையும் அழிசிக்கிட்டையும் கரும்பண்ணி நதியை கிராஸ் பண்ணணும்னா இளவரசர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு கேட்டான். என் காதலையும் அப்படித்தான் விழுந்தது அப்படின்னாரு அழிசி. எனக்கும் அப்படித்தான் கேட்டுச்சுன்னா வளவன். அது மட்டும் இல்ல, தூசி படையையும் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னா அவன். பக்கத்துல நின்ன துணி தலைவன் ஒருத்தன், என்ன ஆனாலும் நம்ம பட கரும்பண்ணி நதியை தாண்டி போகக்கூடாதுங்கிறது பெரிய விதி இல்லையா, அதை நாம மீற போறோமா அப்படின்னு கேட்டான். அவன் குரல்ல பதட்டம் இருந்தது. இன்னொருத்தன், பிந்துசார மோரியன் தன்னோட பையன் அசோகன் தலைமையில பெரிய படையை அனுப்பி தென்னாட்டை தாக்கும் போதே நம்ம பட நதியை தாண்டல, இப்ப அசோகன் இளவரசர்கள் தலைமையில படையை அனுப்பி இருக்கும் போது மட்டும் நாம தாண்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டான். ஏன் தாண்டக்கூடாது, இல்ல ஏன் தாண்டக்கூடாதுன்னு கேக்குறேன். நாடு பிடிக்கிற ஆசையில அவங்க நதி தாண்டி வந்து எது வேணா பண்ணலாம், எந்த அட்டுழிய வேணா பண்ணலாம், நாம நம்ம நாட்டை காப்பாத்துற தற்காப்பு நடவடிக்கையில கூட நதி தாண்டக்கூடாதா? என்னவோ நாட்டை பிடிக்கிறது அவங்க பிறப்புரிமை மட்டும்தானா என்ன? இவனுங்க ஆட்டத்தை நாம எதுக்கு இத்தனை ஜென்ரேஷனா பொறுத்துட்டு போகணும்னு கேக்குறேன். ஆமா, நீங்க போய் அடிச்சு துவம்சம் பண்ணுங்க சென்னி, நான் எப்பவுமே உங்க சைடு தான். நீங்கள்லாம் சென்னி சைடு தானே, யாரு சைடுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்.
இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ivm podcast app டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்க விரும்புற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்துல பதிவிடலாம். அண்ட் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.